தென்றல் பிப்ரவரி 2012 இதழில் குறு நாவல் சில மாற்றங்கள். எழுதியவர் சந்திரமௌழி அவர்கள், ஹூஸ்டனிலிருந்து. பகுதி 9. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனி நிர்வாகியான ஸ்ரீ என்கிற சீனிவாசன் வேலை நிமித்தமாக சென்னையிலிருந்து நியூயார்க் வருகிறான். வழியில் தன் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு இரவு தங்கும் போது தினேஷ் வேலை இழந்து தவிக்கும் தன் நண்பன் ராஜுக்கு வேலை கேட்கிறான். ராஜின் தகுதிகளில் திருப்தி வரும் ஸ்ரீ அவனுக்கு வேலை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் ராஜின் விவரங்களை பார்க்கும்போது அவன் தன்னோடு சிறு வயதில் ஒன்றாக படித்து தன் வாழ்வில் ஆறாத தழும்பை ஏற்படுத்திய ரங்கராஜ் என்பதை அறிந்து கொண்டு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் பள்ளி நாட்களையும் ரங்கராஜனோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களையும் அசை போடுகிறான். இதை எதையும் அறியாத ரங்கராஜ் தன் மனைவி கவிதாவை வேலையிடத்தில் விட்டுவிட்டு குழந்தை நித்யாவோடு தினேஷ் வீட்டுக்கு ஸ்ரீயை சந்திக்க கிளம்புகிறான். நடுவழியில் மழையில் மாட்டிக்கொள்கிறான். ராஜை அழைத்து வர தினேஷ் ஸ்ரீயுடன் கிளம்புகிறான். ஸ்ரீ தனக்கு ஏற்பட்ட காயத்தை மேலும் நினைவு கூர்ந்தவாறே ராஜை பழிதீர்க்கும் எண்ணத்தில் காரை செலுத்துகிறான். ஸ்ரீ பழி தீர்த்தானா, ராஜுக்கு வேலை கிடைத்ததா, அவன் கஷ்டம் தீர்ந்ததா? ஸ்ரீக்கு தலைமீது பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல பாரமாக இருந்தது. லேசாக கண் விழித்த போது அருகில் அப்பா கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார். மதியமாகி இருக்க வேண்டும். வாயை அசைக்க முடியவில்லை. உடல் ஒரு நிலையில் இல்லை. சற்றே யோசித்த போது நள்ளிரவிலும் பிறகு அதிகாலையிலும் நினைவு வந்து விழித்து அம்மாவிடமும் மாமாவிடமும் பேசியது லேசாக நினைவுக்கு வந்தது. ஆனால் எல்லாமே ஒருவித குழப்பக் கலவையாக நினைவில் இருந்தது. நான் கண் விழித்தவுடன் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க என்ற சஷ்டி கவசத்தை இறையத் தொடங்கினாள் அம்மா. அப்பா அம்மாவை அமர்த்திவிட்டு என் கைகளை பற்றி கொண்டு, சீனு இப்ப எப்படி இருக்க, ஏதாவது வலிக்கிறதா என்றார். நான் ஒன்றும் பேசாமல் தலையை மட்டும் மெதுவாக அசைத்து விட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டேன். என் கண்களிலிருந்து என்னை அறியாமல் கண்ணீர் பிரவாகித்தது. அப்பா என் கண்களை துடைத்து விட்டு, சரி நீ எதுவும் இப்ப பேச வேண்டாம், மெல்ல எழுந்து ஏதாவது சாப்பிடு. நம்ம நாளை ராத்திரி சென்னைக்கு போக போயிடும். இங்க யாருக்கிட்டையாவது சொல்லிக்கணும்னா சொல்லிக்க. நல்ல ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து உனக்கு இந்த நோயை குணப்படுத்திடலாம். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதே என்றார். எனக்கு நம்பிக்கை தருவதற்காக அவர் தெளிவாக பேச பார்த்தாலும் அவர் குரலில் ஒருபோதும் நான் கேட்டிடாத நடுக்கம் அவருடைய துயரத்தை காட்டி கொடுத்தது. யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், எனக்கு கிளம்புற வரைக்கும் இந்த அறையிலேயே இருக்கேன் என்று சற்றே சிரமப்பட்டு பேசினேன். இந்த கடைசி பரீட்சை முடிந்திருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தால் கஷ்டப்பட்டு படித்ததற்கு, நன்றாக பரீட்சை எழுதியதற்கு சந்தோஷமாக துள்ளி குதித்து நண்பர்களோடு கோடை விடுமுறையை எதிர்நோக்கி களியாட்டம் போட்டவாறு வீட்டுக்கு இந்நேரம் வந்திருப்பேன். ஆனால் நேற்று ரங்கன் அரங்கேற்றிய பழிவாங்கும் நாடகத்தில் என் பள்ளி வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் தடுமாறி எதிர்காலமே கேள்விக்குறியாக இந்த அறையில் அடைப்பட்டு கிடக்கும் அவலத்துக்கு தள்ளப்பட்டு விட்டேன். எனக்கு எவரையும் பார்க்க இஷ்டமில்லை. ஏதோ பெயருக்கு சாப்பிட்டு விட்டு என் பொருட்களை சென்னை பயணத்துக்கு அள்ளி அடைத்து கொண்டேன். தனலட்சுமி மறுநாள் காலை என்னை பார்க்க வந்தபோது கூட தூங்குவது போல பாவனை செய்து அவளை நாசுக்காக தவிர்த்தேன். ரங்கன் மீது எனக்கு வந்த ஆத்திரமும் கோபமும் வழிகால் இல்லாமல் பொங்கி பொங்கி என்னுள்ளேயே வழிந்து கொண்டிருந்தது. கண்ணனூரை விட்டு நான் புறப்பட்ட போது மிக கசப்பான மனநிலையில் இந்த ஊருக்கு இனி வருவதில்லை என்று நிச்சயித்துக் கொண்டேன். டாக்டர் பி கே சாரி, நியூரோ சர்ஜன் என்று பளபளக்கும் வினைல் பலகையில் ஆங்கிலத்தில் எழுதியிருந்த பெயருக்கு பக்கத்தில் ஆங்கிலத்தில் சில எழுத்துக்கள் தவிர மற்ற எல்லாமும் அவருடைய மருத்துவ அறிவை அறிவித்துக் கொண்டிருந்தன. நாங்கள் சென்னைக்கு வந்த மறுநாளே அப்பா ஒரு நண்பர் மூலம் நியூரோ ஸ்பெஷலிஸ்டிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டார். இந்தியாவில் ஏன் உலகிலேயே சிறந்த நரம்பியல் மருத்துவர்களில் டாக்டர் சாரியும் ஒருவர் என்று எனக்கு சொல்லப்பட்டது. சென்னை வரும்போதும் வந்த பின்பும் எனக்கு வலிப்பு வரவில்லை. சென்னையின் பரபரப்பான வித்தியாசமான உலகை வியந்து பார்த்ததில் கண்ணனோர் எண்ணங்கள் கொஞ்சம் மறந்து போயின. எங்கள் முறை வந்தபோது மென்மையாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டேன். டாக்டர் சாரியின் அறைக்குள் நுழைந்து வணக்கம் சொல்லி உட்கார்ந்தேன். அவருடைய அறை வழக்கமான டாக்டர் அறை போல மருந்து நெடியெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண அலுவலக அறை போல் இருந்தது. ஒரு போர்டில் நோய் நாடி, நோய் முதல் நாடி, குரல் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் இருந்தது. அருகே மிக நேர்த்தியாக மருத்துவ புத்தகங்கள், அதற்கு மேல் மனித நரம்பியல் படம் பாகங்கள் குறிக்கப்பட்டு இருந்தன. டாக்டரின் உதவியாளி என்னுடைய கோப்புகளை அவரிடம் கொடுத்தார். தடிமனான தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு விரிவிரிவன என் பிரச்சனைகளை அவர் உள்வாங்க தொடங்கினார். டாக்டர் சாரி 55-60 வயது மதிக்கத்தக்க பெரியவராக தோன்றினார். சிவந்த மேனியும் நீண்ட நாசியும் அவர் தோற்றத்தை எடுப்பாக காட்டியது. அசப்பில் ஹிந்தி நடிகர் அசோக் குமாரை போல தோற்றமளித்தார். அவரது புன்னகை நிறைந்த முகம் அவர் ஒரு ஜாலியான மனிதர் என்று தோன்ற வைத்தது. அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவர் முகத்தையே நானும் என் அப்பா அம்மாவும் கவலையோடு நோக்கினோம். மாறாத புன்னகையோடு என் அப்பாவை பார்த்து, கே சிஸ்டரை பார்த்தேன், அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டில் எப்படி சீஷர் இன்வோக் ஆகி இருக்கலாம், இதே போல் ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு ஓசை அல்லது காட்சியினால் வரக்கூடிய வலிப்பை மறைந்தினாலும் அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதாலேயும் நிச்சயம் கட்டுக்குள் கொண்டு வந்து குணப்படுத்திடலாம். ஆனால் அதை முதலில் உறுதிப்படுத்திக்கணும் என்று சட்டையை நிறுத்தி என்னை பார்த்து, சீனிவாசன் உன்னை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் என்றார். எல்லாரும் என்னை சீனுன்னு கூப்பிடுவாங்க, அப்படியே கூப்பிடுங்க சார் என்றேன். வெரி குட் லுக் சீனு, இப்போ நான் கேட்கிற கேள்விகளுக்கு எனக்கு நல்லா யோசித்து பதில் சொல்லு சரியா? உனக்கு இதற்கு முன்னே எப்போவாது இது போல வலிப்போ இல்லை சுயநினைவு இல்லாமல் மயக்கமோ வந்திருக்கா? இல்லை டாக்டர், இதுவரை அப்படி எதுவும் ஆனதில்லை. அன்னைக்கு ஸ்கூலில் நடந்தது தான் முதல் முறை. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி ஒரு உணர்வை நான் இதுவரை அனுபவித்ததே இல்லை. வெரி குட் சீனு, உனக்கு அடிக்கடி தலைவலி இல்லை தலைபாரமாக இருக்கிற உணர்வு இதுவரை வந்திருக்கா? எப்போவாவது ஜலதோஷம் வரும்போது தலைவலி வரும், மற்றபடி எனக்கு தலைவலித்ததில்லை. ஆனால் இப்போ இந்த நோய் வந்ததுலேருந்து எப்பவும் தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. இப்படி வலிப்பு வரும்போது உனக்கு ஏதாவது ஓசை கேட்குதா? அப்போ நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஒரு மாதிரி உயிர்னு ஓசை கேட்குது, அதுக்கு பிறகுதான் வலிப்பு வருது. வந்த சில வினாடிகளுக்குள் நினைவு தப்பிடுது, நடக்கிற எதுவும் நினைவில் இருக்க மாட்டேங்கிறது. சரி சீனு, கவலைப்பட ஒன்றும் இல்லை. மிஸ்டர் ராகவன், உங்கள் பையனுக்கு வந்திருக்கிறது எபிலெப்சிங்கிற வலிப்பு நோய். இது பல காரணங்களுக்காக வரலாம். சில சமயம் காரணங்களே கண்டுபிடிக்க முடியாமல் கூட வரலாம். குட் திங் இங்கே ஒரு ட்ரிகரிங் இவெண்ட், ஒரு காரணம் தெரியுது. இதை மருந்தினால் குணப்படுத்த முடியும். சில டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் பார்த்து மெடிக்கேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். இவனுக்கு முதலில் ஒரு பிரெயின் ஸ்கேன் எடுக்கணும். எனக்கு இந்த வலிப்பு பிரெயின் டியூமர் மாதிரி காரணங்களால் ஏற்படலேன்னு உறுதிப்படுத்திக்கணும். அப்பா, டியூமரா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா என்று அதிர்ச்சியாக கேட்டார். இல்லை மிஸ்டர் ராகவன், இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்திக்கணும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அம்மா, நல்லா படிக்கிற பையன் டாக்டர், கண்பட்டது போல இப்படி ஆயிட்டான். இவன் ஒழுங்கா முன்ன போல நடமாடிக்கிட்டு குணமாயிட்டா போதும். இவன் படிக்க வேணாம், வேலைக்கு போக வேணாம், வீட்டோட நல்லபடியா இருக்கிற மாதிரி குணப்படுத்தி கொடுங்க டாக்டர் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். கண்ணாடியை கழற்றி துடைத்தவாறே, எல்லாம் நல்லபடியா குணமாயிடுவான், கவலைப்படாதீங்க. இது வெறும் நோய்தான், இதனால இவங்களோட எந்த நடவடிக்கையும் பாதிக்கப்படாது. எல்லா வேலைகளையும் இவன் வழக்கம் போல செய்துக்கலாம். இவன் சாதாரணமா படிக்கிறா போல படிக்க விடுங்க, முடக்கி போட பார்க்காதீங்க. எவ்வளவோ சாதனையாளர்களுக்கெல்லாம் இந்த நோய் இருந்திருக்கு. சீனு, நீ 10வது வகுப்பு படிக்கிற இல்லையா? நீ அலெக்சாண்டர் தி கிரேட், பித்தகோரஸ், டவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, ஜோன் ஆஃப் ஆர்க் இவங்களை பற்றியெல்லாம் பாடத்தில் படிச்சிருக்கேன் இல்லையா? படிச்சிருக்கேன் டாக்டர். இவங்க எல்லாருக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா? தெரியாது டாக்டர். இவங்க எல்லாம் பெரிய சாதனையாளர்கள், சொன்னால் ஆச்சரியப்படுவேன். இவங்க எல்லோருமே வலிப்பு நோய்காரர்கள் தான். கிரிக்கெட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து கேப்டனாக இருந்தாரே டோனி கிரேக், அவரும் வலிப்பு நோய்காரர் தான். ஆக இந்த நோய் படித்து சாதனை பண்ணுறதுக்கோ உடலை வருத்தி விளையாடுறதுக்கோ ஒரு தடையே இல்லை. மன உறுதி இல்லாமல் போயிடுறது மட்டும்தான் உனக்கு தடையாக இருக்கும். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடாதே, நல்ல படி, நிறைய சாதிக்கணும் ஓகே என்று தன்னம்பிக்கை தரும் விதமாக பேசினார். பிறகு அம்மாவை பார்த்து, கூட இருக்கிற நீங்களே இப்படி அழுது ஒடிஞ்சு போறா போல பேசினால் அவனை எப்படி நீங்கள் நல்லாக்க முடியும்? இவன் குணமாகிறது என் மருந்தினால மட்டுமில்லை, நீங்க உற்சாகப்படுத்துதலும் தன்னம்பிக்கை தர்றதிலையும் தான் இருக்கு என்றார் கண்டிப்பாக. இல்லை, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கவலையில சொல்லிட்டேன். நீங்க சொல்றது ஆறுதலா இருக்கு என்றாள் அம்மா. உங்களுக்கு ஆறுதலுக்காக வெறுமனே இதை சொல்லலை, இது நிதர்சனமான உண்மை. 100-150 வருஷத்துக்கு முன்னே பெருநோய் போல வலிப்பு நோய் யாரும் புரிஞ்சுக்க முடியாத நோயாகத்தான் இருந்தது. இந்த நோய் வந்தவங்களை பேய் பிடிச்சவங்கன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, கடுமையான தண்டனை கொடுக்கறதெல்லாம் துன்புறுத்தினாங்க. ஆனால் மருத்துவ அறிவு வளர வளர இது எதனால் வருது, இதை குணப்படுத்த மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாத்துலேயும் முன்னேற்றம் வந்துடுச்சு. இந்த நோய் இருக்கிறவங்க இப்போ சமுதாயத்தில் மற்றவங்க மாதிரி சாதாரணமாக குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நோய் மூளையில் திடீர்னு அடிக்கிற ஒரு புயல். மூளை நம்ம மொத்த உடலையும் இயக்கிறதால அதில் அடிக்கிற புயல் தற்காலிகமாக இவங்களை நிலைத்தடுமாற வைக்கிது, அவ்வளவுதான். மிஸ்டர் ராகவன், நான் மெடிக்கேஷன் இப்போ எழுதித்தரேன், உடனே ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் எப்போவாவது வலிப்பு வந்தால் எப்போ வந்தது, அப்போ என்ன நடந்ததுன்னு எழுதி வைங்க. இன்னும் 2 வாரத்தில் மறுபடி பார்க்கிறேன். மீன் டைம் பிரெயின் ஸ்கேன், இஇஜி எல்லாம் எடுக்கணும். ரிசல்ட்ஸ் அடுத்த முறை வரும்போது எடுத்து வாங்க. சீனு, நீ உன் பரீட்சைக்கு மறுபடி படிக்கலாம். வெளியில் போகும்போது உன் பெயர், வீட்டு விலாசம், தொடர்பு எண் எல்லாம் எழுதின அட்டையை உன்னோட எப்பவும் எடுத்துப்போ. உனக்கு வெளியில் இருக்கும்போது வலிப்பு வராப்போல இருந்தால் உனக்கு நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட உடனே சொல்லிடு. கூடியவரை உயரமான இடங்களுக்கு தனியாக போகாதே. நீச்சல் பண்ணுவதாயிருந்தால் உனக்கு இந்த நோய் வரும்னு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் கூட போ. எச்சரிக்கையா இரு, ஆனா உற்சாகமா வழக்கம் போல எல்லா வேலைகளிலும் உன்னை ஈடுபடுத்திக்க, சரியா என்றார் டாக்டர் சாரி. வரும்போது உடைந்தால் போல் உள்ளே வந்த அம்மாவும் அப்பாவும் டாக்டர் சாரியின் தன்னம்பிக்கையூட்டும் பேச்சில் சற்றே தெளிந்தால் போல் தெரிந்தார்கள். நான் சலனமில்லாமல் அவர் எழுதி தந்த மருந்து சீட்டோடு எழுந்தேன். கிறுக்கல் எழுத்தில் எழுதப்பட்டிருந்த என்னை குணப்படுத்தும் மருந்து ரங்கன் கிறுக்கி வைத்துவிட்ட என் வாழ்க்கை தாளை ஒத்திருந்தது. இந்த மருந்து அந்த கிறுக்கலை அழிக்குமா? டாக்டரின் அறையை விட்டு வரும்போது மீண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் கண்ணில் பட்டது. அடுத்த ஒரு மாதம் ஏதாவது ஒரு லேப்டாப் ஸ்கேனிங், டாக்டர் சாரியின் கிளினிக் என்று மாற்றி மாற்றி போய் வர வேண்டி வந்தது. பிரெயின் டியூமர் இல்லை என்று உறுதியானதும் மீண்டும் ஒருமுறை வலிப்பு வராததும் வீட்டில் நிலைமை கொஞ்சம் சகஜ நிலைக்கு கொண்டு வர உதவின. கதிரேசன் சாருடைய பரிந்துரையில் அப்பீலில் என்னை அக்டோபரில் பரீட்சை எழுத அனுமதி கிடைத்தது. நான் படிக்க ஆரம்பிக்க முயன்ற போது 10வது தேர்வு மாநில முடிவுகள் தினசரிகளில் வெளிவந்தன. ரங்கன் மாநிலத்தில் 5வது ரேங்கில் தேறியிருந்தான். அவனது போட்டோ பத்திரிகைகளில் சிரித்த முகத்தோடு வெளியாகியிருந்த என் மன காயத்தில் உப்பு காகிதம் தேய்த்தாற் போல் இருந்தது. அன்று இரவு மீண்டும் வலிப்பு வந்தது. பிறகு நான் படிக்க நினைக்கும் போதெல்லாம் ரங்கனின் இந்த சிரித்த முகம், அன்று பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி என்று என் நினைவில் வந்து வாட்டி வாட்டி மறுபடி வலிப்பை வரவழைத்தது. டாக்டர் சாரி அடுத்தடுத்த நிகழ்வுகளால் கொஞ்சம் தடுமாறினாற்போல் இருந்தாலும் எனக்கு அளிக்கப்பட்ட மருந்தை மாற்றி கொடுத்து இன்னும் முனைப்போடு ஆனால் பழைய நிகழ்வுகளை மறந்துவிட்டு படிக்கச் சொல்லி உற்சாகப்படுத்தினார். இனி என்னால் என்றும் வாழ்க்கையில் தலை தூக்க முடியாது, படிக்கவே முடியாது, படித்தாலும் பரீட்சைக்கு போவதை நினைக்க கூட முடியாது என்று எனக்கு தோன்றிவிட்டது. அக்டோபர் தேர்வுக்கு தயார் செய்வதை நிறுத்திவிட்டேன். இனி என் வாழ்க்கை முடிந்தது என்றும் என் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்கப் போகிறேன் என்று எனக்குள் அழுதவாறே எப்போது தூங்கினேன் என்று தெரியாமல் நிலைமறந்து உறங்கி போனேன். திடீரென்று அருகில் வெகு அருகில் பேச்சுக்குரல் கேட்டது. கண்களை விழிக்காமல் காதுகளை மட்டும் தீட்டிக்கொண்டு கேட்டேன். உங்கள் ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் பற்றி என்ன சொன்னாங்க என்று என் அப்பாவிடம் கேட்டாள் அம்மா. அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை, கவுஹாத்திக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ப்ரமோஷனோட வேணாம்னு எழுதி கொடுத்துட்டேன். இனிமேல் எந்த ப்ரமோஷனும் வேணாம், இவனுக்கு குணமாகிற வரை இந்த ஊரை விட்டு மாற்றி போகிறதில்லேன்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு நம்ம பையன் குணமாகிறது தான் முக்கியம். சரியாயிடுவானாங்க, நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே வந்த கஷ்டம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ அவன் படிக்க கூட முடியாமல் இப்படி ஆயிட்டுதே, ஒரே பையன் எந்த கஷ்டமும் இல்லாமல் வளரும்னு நினச்சா இப்படி அந்த கடவுள் சோதிக்கிறானே என்று அழத் தொடங்கினாள். ஏய், அழுகையை நிறுத்து, சீனு முழிச்சுக்க போகிறான், எல்லாம் சரியாயிடும். அவன் மனசில் இன்னும் அந்த காயம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவன் மறந்து படிக்க ஆரம்பித்தாதான் சரியாகும். அவன் முன்னாடி நாம் இப்படி கலங்கக்கூடாது, தைரியம் சொல்லிகிட்டே இருக்கணும். கவலைப்படாதே. என்னை கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்க அழறீங்க? இருவரும் எழுந்து வெளியே போய்விட்டார்கள். அந்த சம்பாஷணையை கேட்ட பிறகு எனக்கு தூக்கம் போய்விட்டது. என்னால் என் அப்பா அம்மா இவ்வளவு ஒடிந்து போய் கஷ்டப்படுகிறார்களே என்று நினைத்த போது என் மீதே கோபம் வந்தது. ரங்கனை பற்றிய கோபமும் அன்று பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியின் தாக்கமுமே என்னை இன்னும் துன்பத்தில் தள்ளுகிறது என்று புரிந்து கொண்டேன். இனி அவற்றை பற்றி நினைப்பதில்லை என்று வைராக்கியம் செய்து கொண்டேன். அக்டோபரில் விட்ட இரண்டு தேர்வுகளையும் நல்லபடியாக எழுதி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். என் அப்பா அம்மா மனம் கஷ்டப்படாமல் என்னை பார்த்து சந்தோஷப்படும்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு படுத்த போது பொழுது விடிந்து விட்டது. தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.